إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه والله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنه فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما قال قال النبي صلى الله عليه وسلم لا تزول قدم ابن آدم يوم القيامة حتى يسأل عن خمس عن عمره فيما أثناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وماذا عمل فيما علم رواه الترمذي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் சலாமும் கருணையும் இடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களாகிய மூமீன்கள், முஸ்லீம்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய விசுவாசிகள், நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவற்றிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஏதோ அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நமக்கு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதிலும் சகோதரர்களே, வாழிப வயது மிகவும் பெருமதியானது. மிக அல்லாஹுடைய நியமத்துகளிலே, அருட்கொடைகளிலே உன்னதமான ஒரு அருட்கொடையாக வாலிப வயது இருக்கிறது அன்பு சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஐந்து கேள்விகளை ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் நிச்சயமாக கேட்பார். அந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லாத வரையில், சரியான அதாவது பதிலை கொடுக்காத வரையில் அவனுடைய காலை அசைக்க முடியாத ஒரு கட்டம் வரும். ஒவ்வொரு அடியார்களுக்கும் மஷ்ஹருடைய மைதானத்திலே நடைபெறும் என்ற அந்த பயங்கரமான நிகழ்வை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார். அன்பு சகோதரர்களே, லா தஸூலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் கேட்கப்படுகின்ற அந்த ஐந்து கேள்விகளில் மிக விசேஷமான ஒரு கேள்விதான், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, வாலிபத்தை பற்றி விசாரிக்கிற அல்லாஹ்,
கனியமான சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த வாழ்நாளை பற்றி விசாரிக்கின்ற பொழுது அங்கே வாலிபத்தை விசேஷமாக அல்லாஹு தஆலா கேட்கிறார். அடியானே, உனக்கு தந்த அந்த இளம் வயது, அந்த வாலிப வயது, அந்த வாலிப வயதை நீ எந்த வழியிலே செலவழித்தாய் என்று ஒவ்வொருவர்களிடத்திலும் விசாரிக்கப்படும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வினாவை, இது யாருடைய வினா, இந்த கேள்வி யார் கேட்க போறது சகோதரர்களே? இந்த உலகத்திலே ஒரு ஜட்ஜிக்கு முன்னால், ஒரு நீதிபதிக்கு முன்னால், ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் பேசுவதற்கு பயப்படுகிற நாம் அஹ்கமுல் ஹாகிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாகிய அல்லாஹுக்கு முன்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டுமே சகோதரர்களே. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அநேகமாக நமது இஸ்லாமிய வாலிபர்கள் அவர்களுடைய வாலிப வயது எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே? அநேகமான வாலிபர்கள் இஸ்லாத்தை மறந்து, அல்லாஹுவை புறக்கணித்து, இஸ்லாமிய விளக்கம் இல்லாமல் அவர்கள் மிகவும் மோசமான முறையிலே கண்ணீர் வடிக்க கூடிய நிலை சில வாலிபர்களுடைய வாழ்க்கையை பார்க்குகின்ற பொழுது நடிகனை போல, நடிகர்களை போல, பாடகர்களை போல, விளையாட்டு வீராங்கனைகளை வீரர்களை போல, அல்லது ஏதோ ஒரு மேற்கத்திய ஒரு நபரை, ஒரு அமெரிக்கன், ஒரு ஐரோப்பியனை போல, இப்படி சகோதரர்களே இஸ்லாமிய வரம்புகளை மீறி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து மனம் போன போக்கிலே நான் வாலிப வயதின் தெம்பினால், பெருமையினால் அல்லாஹுவை மறந்து வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அடிக்கடி பல படிப்பினைக்குரிய விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சூரத்துல் யாசீனிலே நாங்கள் அடிக்கடி ஓதுகிற ஒரு வசனம் தான், சகோதரர்களே நாம் பெருமையோடு இந்த உலகத்தில் வாழ்வதில் என்ன இருக்கிறது? பெருமைப்படுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது சகோதரர்களே? நான் வாலிபவனாக இருக்கிறேன், என்னை கட்டுப்படுத்த யாருக்கும் முடியாது, எனக்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி பெற்றோருக்கு வழிபடுகிறார்கள் இல்லை, மூத்தவர்களை மதிக்கிறார்கள் இல்லை, இஸ்லாமிய வழிகளை பின்பற்றுகிறார்கள் இல்லை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தன்னுடைய நஃப்ஸானிய பிரகாரம், தன்னுடைய நப்சுக்கு வழிபட்டு எத்தனையோ வாலிபர்கள் பெருமதியான அந்த வாலிபத்தை இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில் கழித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான், என்ன பெருமை உங்களுக்கு? வாலிபமாக இருக்கிறேன் என்ற பெருமையா, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்ற பெருமையா? அல்லாஹு தஆலா கேட்கிறான், உங்களுக்கு எவர்களுக்கெல்லாம் நாங்கள் வாழ்வழித்திருக்கிறோமோ அந்த வாழ்வை நாங்கள் தலைகளாக திரட்டுவோம். அது யாருடைய கையில் இருக்கிறது? இன்றைய வாலிபன் அவன் திடீரென பலம் இழந்து, தைரியம் இழந்து, பலஹீனமானவனாக மாறிவிடுவான். எனவே எவருக்கு நாங்கள் வாழ்வழித்திருக்கிறோமோ அவர்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படுவோம் என்ற சிந்தனையோடு, ஃபிக்ருல் ஆகரா, ஆகராவுடைய மௌத்துடைய சிந்தனையோடு தான் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். வாழ்வுமான வாலிபனாக இருக்கிறேன் என்ற பெருமையோ, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்ற பெருமையோ, அன்பு சகோதரர்களே, இது நிச்சயமாக ஒரு மனிதனை கொண்டு போய் அதல பாதாளத்திலே, நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா கேட்கிறான், உங்களில் எவருக்கு நாங்கள் வாழ்வளிக்கிறோமோ அந்த வாழ்வை தலைகளாக நாங்கள் பெறட்டுவோம். ஏன் அவன் இப்போது வாலிபனாக இருக்கிறான் என்றால், அந்த இளமைக்கு பின்னால், வாலிபத்துக்கு பின்னால் முதுமையையும் வயோதிகத்தையும், சக்திக்கு பின்னால் பலத்துக்கு பின்னால் பலவீனத்தையும் உண்டாக்குறது யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்தால் என்ன இருக்கிறது நமக்கு பெருமைப்படுவது? அநேகமான வாலிபர்களை பார்த்தால், அன்பு சகோதரர்களே, அவர்கள் தடம் புரண்டு, வழி தவறி, அல்லாஹ்வை மறந்து, மதுவுக்கு அடிமையாகி, அதாவது பித்து பிடித்தவர்கள் போல, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இஸ்லாமிய வாலிபர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அதே நேரத்தில் சொல்லுவார்கள், கல்லை போட்டாலும் கரையிற வதை வயதுன்னு, அவ்வளவு தெம்பான அந்த வயதிலே, அந்த வாலிப வயதிலே யாரெல்லாம் ஷைத்தான் கூடுதலாக பல சூழ்ச்சிகள் செய்கிற அந்த வயதிலே, துடிப்பான அந்த வயதிலே இஸ்லாமிய வழி தவறாது, அல்லாஹுவை பயந்து, ஐந்து நேரம் தொழுது, இஸ்லாமிய வட்டத்துக்குள் பெற்றோருக்கு வழிபட்டு, மூத்தவர்களை மதித்து, இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த நல்ல பண்புகளை பின்பற்றி எந்த ஒரு வாலிபன், ஆணோ பெண்ணோ, தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறாரோ உண்மையிலே அவர்தான் அதிர்ஷ்டசாலி. அவர்தான் ஒரு பாக்கியசாலி. ஏன் இஸ்லாமிய வழியிலே நடக்கின்ற ஒரு வாலிபன், அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒரு வாலிபன், இஸ்லாத்தை படிக்கின்ற அதன் பிரகாரம் செயல்படுகின்ற ஒரு வாலிபன், அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில் அந்த வாலிபர்களை கௌரவிக்கின்ற முறையை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். அன்பு சகோதரர்களே, ஸஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நீண்ட ஒரு ஹதீஸிலே, நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு நபர்களுக்கு, ஏழு கூட்டத்தார்களுக்கு கௌரவம் அளிக்கிறான், புகலிடம் கொடுக்கிறான், கௌரவப்படுத்துகிறான். மஷர் மைதானம் என்கிறது என்ன சகோதரர்களே? அந்த இடத்துல ஏழு கூட்டத்தாரை எல்லாம் கௌரவப்படுத்துகிறான் என்றால், அந்த ஏழு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தினர்கள் யார் தெரியுமா? அந்த தன்னுடைய வாலிபத்தை, அந்த தெம்பான வயதை, அந்த துடிப்பான அந்த வயதிலே சினிமா தியேட்டரிலும் ஆங்கும் இங்கும், இன்று தியேட்டரி தேவையில்லை, கைகளிலே இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் போதும் போதுமானது. ஒரு நபர் வழிகட்டு போவதற்கா, நல்லதற்கா பாவிக்கிறார்கள்? அன்பு சகோதரர்களே, இன்று கையே கையடக்க தொலைபேசிகள் மூலமா அதை பாவிக்கின்ற முறைகள், அதிலே அவர்கள் அதிலே அதை அதை பயன்படுத்துகின்ற முறைகளை பார்க்கின்ற பொழுது எங்கே அவர்களுடைய உள்ளங்களை ஈமான் இருக்க போகிறது? அல்லாஹுடைய பயம் எங்கே இருக்க போகிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நிழல் கொடுத்து கௌரவப்படுத்துகின்ற, அல்லோல கல்லோலப்படுகின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தஆலா கௌரவப்படுத்துகின்ற கூட்டத்தார்களில் ஒருவர் தான், ஒரு கூட்டத்தினர்கள் தான். அல்லாஹுனுடைய வணக்க வழிபாட்டிலே இஸ்லாம் என்கிறது கஷ்டமான ஒரு மார்க்கம் அல்ல சகோதரர்களே. அது அங்கே துறவரம் கிடையாது. ஒரு வாலிபனாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும், ஒரு அறிவு பெற்ற மிகப்பெரிய ஒரு பட்டதாரியாக அறிவாளியாக இருந்தாலும், இஸ்லாத்தை எவ்வளவு அழகாக பின்பற்றலாம் அன்பு சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த வாலிப பயனிலே அல்லாஹ்வை பயப்படுவதனால், இஸ்லாமிய வழியிலே அவர்கள் நடந்து கொள்வதனால் அவர்களுக்கு அங்கே கௌரவம் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்ற விடயத்தை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, குர்ஆனை பிறட்டி பார்த்தால் எத்தனை வாலிபர்களுடைய சம்பவங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையில் இருந்த மக்களுக்கு மத்தியிலே வந்து இஸ்லாத்தை, ஈமானை, தௌஹீதை, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை, இஸ்லாத்தினுடைய போதனைகளை பரப்பிய நேரத்தில் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் வாலிபர்கள் தான். அன்பு சகோதரர்கள், அந்த வாலிபர்கள் எங்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். இங்கு இருக்கிற நடிகர்களோ, நடிகைகளோ, அல்லது மேற்கத்தியர்களோ, அரசியல்வாதிகளோ, விளையாட்டு வீரர்களோ, வீராங்கனைகளோ அல்ல. சஹாபாக்களை பாருங்கள், நமது முன்னோர்களை பாருங்கள், அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். அந்த இளம் வயதிலே அவர்களுக்கு இருந்த ஈமானிய உணர்வு, அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம், அவர்களும் வாலிபர்கள் தானே, எங்களை விட பலசாரிகளாக அவர்கள் இருந்தார்கள், ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை கட்டு காக்கும் பணியிலே, இஸ்லாத்தை வளர்க்கும் அந்த உயர்ந்த சேவையிலே அந்த வாலிபர்களுடைய பங்களிப்பு தான் இன்று வரைக்கும் இஸ்லாம் எஞ்சி இருக்கிறது சகோதரர்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து சின்ன வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு முதல் போதகராக, முதல் ஆசிரியராக, இஸ்லாத்தை கற்பிக்கின்ற ஒரு முஅல்லிமாக மதீனாவுக்கு சென்ற முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்த அந்த நபித்தோழர் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். உஹத் யுத்தத்தில் இரண்டு கைகளும் வெட்டப்படுகிறது. அவர் இஸ்லாத்தின் கொடியை ஏந்தி இருந்தார். கொடியை ஏந்திய கரத்தை வெட்டினால், கொடியை கீழே வீழ்த்தினால் அது தோல்விக்கு அடையாளம் என்று அறிந்த ஒரு காஃபிர் அவருடைய இரண்டு கையையும் வெட்டுகிறார். இரண்டு கைகள் வெட்டுப்பட்டும் கூட அன்பு சகோதரர்களே, கைகள் கீழே விழுகிறது. அந்த வாலிபர் அந்த நேரத்திலே அவருக்கு வயது கிட்டத்தட்ட 30 தான். அந்த நேரத்தில் பாருங்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 7 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபர், இஸ்லாத்துக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த வாலிபர், 30 வயதிலே உஹத் யுத்தத்திலே இரண்டு கைகளும் வெட்டப்பட்டு கைகள் விழுகிறது. ஆனால் இஸ்லாத்தின் கொடி விழவில்லை. எஞ்சி இருக்கிற, வெட்டப்பட்டு மிஞ்சி இருக்கிற அந்த கைகளின் புஜங்களினால் நெஞ்சிலே கொடியை வைத்து அந்த வெட்டப்பட்ட கை புஜங்களினால், புயங்களினால் கொடியை பிடிக்கிறார் என்றால் என்ன வீரம், என்ன தைரியம், எவ்வளவு பெரிய ஒரு ஈமானிய உணர்வு. இதை அறிந்த காபிர் பின்னாலே வந்து இரண்டு துண்டாக அவரை வெட்டுகிறார். அன்பு சகோதரர்களை, வரலாறு சொல்லிக் கொண்டே போகலாம், நமது இஸ்லாமிய வாலிபர்களின் வரலாறுகள் ஒன்று ரெண்டு அல்ல. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வாலிபர்களை குறித்து ரசூலுல்லாஹுடைய காலத்திலே இருந்த அந்த இஸ்லாத்துக்காக தொண்டு செய்த, பாடுபட்ட, தியாகம் செய்த அந்த வாலிபர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சலாசத்துன், மூன்று நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாலிபர்கள், இஸ்தாகத் லஹுமுல் ஜன்னா, அவர்களை சொர்க்கம் காதலிக்கிறது என்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொர்க்கம் அவர்களை காதலிக்கின்ற அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தினார்கள் என்றால், இன்றைய வாலிபர்கள் அவர்களை காதலிப்பது நடிகர்களும் நடிகைகளும் விபச்சாரிகளும் தான். சொர்க்கமா அவர்களை காதலிக்கிறது? சகோதரர்களே, அவர்கள் மதுவை காதலிக்கிறார்கள், அவர்கள் வீண் விளையாட்டுகளை காதலிக்கிறார்கள், அவர்களை காதலிப்பது விபச்சாரிகளும் அங்கே, அதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமான மங்கியர்களும் நடிகர்களும் நடிகைகளும். ஆனால் நமது முன்னோர்களான வாலிபர்களை பாருங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறார்கள், மூன்று நபர்கள் அவர்களை சொர்க்கம் ஆசை வைத்திருக்கிறது, சொர்க்கம் அவர்களை காதலித்திருக்கிறது. இஸ்தாகத்துல் லஹுமுல் ஜன்னா, என்னிடத்திலே அந்த வாலிபன் வரமாட்டாதா, வரமாட்டார்களா என்று சொர்க்கம் எதிர்பார்க்கிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாரு? அலி, அம்மார், சல்மான். இந்த மூன்று நபர்களுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, சின்ன வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாலிபத்தை அல்லாஹுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி பயன்படுத்திய அந்த வாலிபர்கள், அதன் காரணமாக அவர்களை சொர்க்கம் காதலித்தது என்றால், ஏன் இந்த வரலாறுகளை நாங்கள் அறியாமல், தெரியாமல், இந்த வாலிபர்களை பின்பற்றாமல் இன்று இருக்கிற வாலிபர்கள் எங்கேயோ போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய பேர் நல்ல பேர் வைத்திருக்கிறார், தொழுகைக்கு வருகிறார், அவர் போட்டிருக்கிற டி ஷர்ட்டை பார்த்தாலே அவர் ஈமானிய உணர்வுள்ள ஒரு வாலிபர் என்று விளங்குகிறது சகோதரர்களே. அவருடைய டி ஷர்ட்டில் என்ன இருக்கிறது, அவருடைய பனியன்ல இருக்கிறது, சேட்டில என்ன இருக்கிறது. சில வாலிபர்கள் உடுக்கிற உடுப்பு, இஸ்லாம் உடுப்பு எப்படி உடுக்க சொல்லி, இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தராதது என்ன சகோதரர்கள்? ஆட்சி செய்வது முதல், வியாபாரம் செய்வது முதல், அத்தனையுமே இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஆடை அணிவது எப்படி என்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் நாகரிகம் என்ற பெயரிலே இன்றைய சில வாலிபர்கள் அணிகிற கால் சட்டையை பார்த்தால் நிச்சயமாக அவர்களுடைய தொழுகை வீணானது சகோதரர்கள், பாத்திலாகிறது. அவர்கள் குனிகிற நேரத்திலே அவர்களுடைய பித்தட்டுகள் எல்லாம், பின்புறம் எல்லாம், அவுரத்துகள் எல்லாம் வெளியாக கூடிய அளவுக்கு தான் அவர்களுடைய கால் சட்டை இருக்கிறது. அவர்களுடைய உடுப்புகள் அப்படி, முடிவெட்டுவதை பார்த்தால் அது எங்கிருந்து பழகினார்களோ தெரியாது. இதுதான் நாகரிகம் என்று நினைக்கிறார் சகோதரர்களே. எங்கேயோ ஒரு நாட்டுப்புறத்திலே சூப்பி போட்ட பணங்க மாதிரி அவனுடைய தலை இருக்கிறது. அவருடைய தலையை பார்த்தால், அவருடைய பாவனையை பார்த்தால், ஏன் இந்த வாலிபர்கள் இந்த நோக்கிலே இஸ்லாத்தை மறந்து போய் கொண்டிருக்கிறார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு வாலிப சமூகத்தின் சம்பவத்தை சகோதரர்களை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பஹும் வஸிதனாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபஹும் என்று நீண்ட ஒரு சம்பவத்தை. யாருடைய சம்பவம் சகோதரர்களே? ஒரு சில வாலிபர்களுடைய சம்பவம். குர்ஆன் அந்த சம்பவத்தை எங்களுக்கு ஏன் சொல்லுகிறது? அல்லாஹு தஆலா ஏன் எங்களுக்கு அதை சொல்லுகிறான் என்றால், அவர்களை நாங்கள் முன்மாதிரியாக வைத்து வாழ வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபியே நஃபுஸு அலைக நபஹும், இந்த குர்ஆனின் மூலமாக நாம் அவர்களுக்கு உண்மையான சம்பவங்களை சொல்லுகிறோம், இந்த உலகத்திலே நடந்த உண்மை செய்திகளை சொல்லுகிறோம். அதிலே இன்னஹும் ஃபித்யத்துன், ஒரு வாலிப சமூகத்தின் சம்பவத்தை நாங்கள் சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த வாலிபர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே நபியாக வருவதற்கு முன்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு பிறகு, ரோம் நாட்டிலே சகோதரர்களே ஆட்சி செய்கிற ஒரு சிற்குடைய மன்னனுக்கு முன்னாலே அவர்கள் எப்படி ஈமானிய உணர்வோடு நின்றார். இன்றும் கூட சகோதரர்களே, நாங்கள் ஜோர்டானுக்கு போனால் அவர்கள் பதுங்கி இருந்த அந்த குகையை காணலாம். குர்ஆன் அவர்களுடைய சம்பவத்தை வைத்து, அதாவது சூரா கஹ்ஃப் என்று ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் வைத்திருக்கிறது. சில வாலிபர்களை அல்லாஹ் அந்த குகைக்குள்ளே வைத்து பாதுகாத்தான். அவர்கள் அரசனினால் துன்புறுத்தப்பட ஆயத்தமானார்கள். அரசன் அவர்களை சிலை வணக்கத்துக்கு தயாராக்கிய பொழுது, நான் தான் கடவுள், என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வாலிபர்களை பார்த்து சொன்ன பொழுது, அந்த வாலிபர்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இஃபாமு, அரசனுக்கு முன்னால் அரசன் மிரட்டிய போது உங்களை கொலை செய்வேன், நீங்கள் அழகான வாலிபர்களாக இருக்கிறீர்கள், ஏன் இந்த வாலிப வயதிலே நீங்கள் மரணத்தை வரவழைத்துக் கொள்கிறீர்கள், நீங்கள் என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் விடுதலை செய்யப்படுவீர்கள், அவ்வளவுதான், ஏன் நீங்கள் வேறொரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த வாலிபர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய ஈமானிய உணர்வு உக்கி உரமாகி போயிருந்த வாலிபர்கள் அவர்கள், ஆமனு பிரபிஹிம், அல்லாஹ்வை அவர்கள் பயந்தார்கள், ஈமான் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நாங்கள் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அரசனுக்கு முன்னாலே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, அரசனே நீ அல்ல எங்களுடைய இறைவன், நீ ஆட்சி செய்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறாய் என்பதால் உன்னை இறைவன் என்று சொல்ல முடியுமா, உன்னை ரப்பு என்று சொல்ல முடியுமா, ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லார், எங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்து ஆளுகின்ற ஆட்சி செய்கிறவன் தான் அல்லாஹ், அவனைத்தான் நாங்கள் ஏற்றிருக்கிறோம், அவனை என்று யாருக்கும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம், அவனை என்று யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற அவர்களுடைய ஈமானிய உறுதிப்பாட்டை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த வாலிபர்களை பார்த்து நீங்கள் பாடம் படியுங்கள், இவர்களைப் போன்று ஈமானிய உறவுள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும். அல்லாஹ் அந்த மலை குகைக்குள்ளே அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து 300 வருடங்கள் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து பாதுகாத்தான். சகோதரர்களே, இன்றும் கூட அந்த அடையாள சின்னங்கள் உலகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார் இத்தகைய பாடங்களை வாலிப சமூகத்துக்கு குர்ஆனும் ஹதீஸும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இன்று சில வாலிபர்கள், அதாவது யாருக்கும் அடங்காதவர்களால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்களா, மௌத்தை நினைக்காதவர்களா, நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறோமே, எங்களை கட்டுப்படுத்துவதற்கு கண்ட்ரோல் படுத்துவதற்கு யார் இருக்கிறது என்று பெருமையாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். சொல்ல போனால் முதலாவது பெற்றோருக்கே வழிபடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, எந்த ஒரு வாலிபன் சிறுவன் அவன் பருவ வயதிலிருந்து பெற்றோருக்கு வழிபடாமல் இருக்கிறானோ அவனுடைய நாசத்துக்கும் அவனுடைய மோசமான முடிவுக்கும் அது ஒன்று போதுமானது. ஏனென்றால் பெற்றோரை திருப்திப்படுத்துவது, பெற்றோரை சந்தோஷப்படுத்துவது, பெற்றோருடைய பொருத்தத்தை தேடுவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லி தருகிறார்கள், ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலித், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிலே இருக்கிறது, தொழுது விட்டால் மாத்திரம் போதுமா, தர்மம் செய்து விட்டால் மாத்திரம் போதுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பாவுடைய தந்தையினுடைய பொருத்தத்திலே இருக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்த இந்த உலகத்திலே அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா முடிவு செய்த விடயங்களில் உள்ளது ஒன்றுதான், முதலாவது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து, அடுத்ததாக வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக, தாய்க்கும் தந்தைக்கும் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் உபகாரம் செய்கிறவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று குர்ஆனில் சொல்லுகிறார். இம்மா யபுலுகன் இன்தகல் கிப்ரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த ரெண்டு பேரில் தாயோ தந்தையோ இருவரும் அல்லது இருவரில் ஒருவர் முதிர்ந்த வயதை அடைந்து விட்டால் கூட அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஷா பாருங்களே, இந்த முதியவர்கள் இருக்கிறது எங்களுக்கு அசிங்கமாக இருக்கிறார்கள், இவர்கள் வீட்டை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று அவர்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதா, பெற்றோருக்கு ஊழியம் செய்வது, உபகாரம் செய்வது, அவர்களுக்கு கிதுமத் செய்வது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அதனால் தான் ஜிஹாதுக்கு போவதற்காக, யுத்தகலம் செல்வதற்காக ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதிலே பங்கு பெற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்க வேண்டும், நான் யுத்தகலம் செல்ல வேண்டும், எனவே உங்களுக்கு பயத்தை செய்து விட்டு தான் போக வேண்டும், உங்களுடைய கையை தாருங்கள் என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நபி தோழரிடத்திலே சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள், உனது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், ஓ என்னுடைய இரண்டு பெற்றோர்களும் முதிர்ந்த வயதை அடைந்திருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார், ஜிஹாதுக்கு செல்லுவதற்கு தயாராகி வந்த அந்த நபரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், முதிர்ந்த கவனிப்பாரற்று கிடக்கிற உன்னுடைய பெற்றோரிடத்திலே போய் அவ்விருவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களுக்கு நீ உபகாரம் செய்ய என்று அவரை திருப்பி அனுப்புகிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, பெற்றோருக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு சிறந்த ஒரு அமல் என்பதை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், அவர்களை பார்த்து சி என்று சொல்ல வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோரை நினையுங்கள், துஆ செய்யுங்கள். எப்படி துஆ செய்ய வேண்டும், ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிஃஃபிர்லி வலிவாலிதைய், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மட்டுமல்ல என்னை மன்னிப்பதோடு எனது பெற்றோர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயா. இனி அவ்விருவர்களும் நாங்கள் சின்ன வயதில் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போல யாழ்லா அவர்களுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்ற துவாவையும் அல்லாஹு தஆலா நமக்கு கற்று தருகிறார். அன்பு சகோதரர்களே, பெற்றோருக்கு வழிபடாத வாலிபர்கள் அவர்கள் இன்று திருமண விடயங்களில் அதிகமாக பார்க்கிறோம். வாழ்றது பேரண்ட்ஸ் இல்லை, நான் தான் வாழ்றது. அதனால பெற்றோருடைய பொருத்தம் தேவையில்லை, பெற்றோருடைய ஆலோசனை தேவையில்லை. கல்வியிலே, திருமணத்திலே, தொழிலே பெற்றோரை மதிப்பது இன்று மிக குறைவாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெற்றோருடைய ஆலோசனைகள் பெறப்பட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு செய்யப்படுகிற செயல்களிலே மிகப்பெரிய வரக்கத்து இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார். திருமண விடயத்திலே அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். ஆனால் அவர் திருமணம் செய்த அந்த மனைவி அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிடிக்கல, அவர்களுக்கு விருப்பம் இல்லை. மகனே, நீ இந்த பெண்ணை திருமணம் செய்யாதே என்று சொல்லியும் கூட அவர் கேட்கல. ஆனால் அப்துல்லா உமர் ரலியல்லாஹுடைய மகன் சஹாபாக்களிலே மிகப்பெரிய ஒரு அறிவாளியார், அவுரவு சஹாபா அலமு சஹாபா என்று போற்றப்படக்கூடியவராக, சஹாபாக்களிலே மிக அறிந்தவர் மட்டுமல்ல பேணுதல் உள்ளவர். இவர் பெற்று தன்னுடைய தந்தையினுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பொழுது அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நீ இந்த பெண்ணை திருமணம் செய்தது எனக்கு அது பிடிக்கல, எனவே அந்த பெண்ணை நீ விவாகரத்து செய்து விடு, தலாக் சொல்லிவிடு என்று சொன்ன பொழுது இவர் சொன்னார், அதை எப்படி செய்யறது, எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பெண்ணாக மனைவியாக இவர் இருக்கிறாரே, இவரை எப்படி நான் விவாகரத்து செய்வது. அவர் அதை ஏற்க அதை மறுத்தார். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதை போய் சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர் அப்துல்லாவை அழைத்து சொல்லுகிறார்கள், ஏ அதாவது வாலிபரே, அப்துல்லாவே, உன்னுடைய தந்தை சொல்லுவதை கேள், உன்னுடைய தந்தைக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ இந்த திருமணத்திலே நீ மகிழ்ச்சியை காண முடியாது, எனவே தல்லிக்கா, நீ அந்த பெண்ணை உன்னுடைய பாப்பா சொல்லுவது போல தலாக் சொல்லிவிடு, ஏனென்றால் சொர்க்கத்துக்கு போற வாசல்கள்ல தொழுகையை விட, நோன்பை விட, சத்தாத்தை விட மிக சிறந்த வாசல் பெற்றோருக்கு வழிபடுவது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் வாலித், வாப்பா தான் அவுசத்து அப்வாபில் ஜன்னா, சொர்க்க வாசல்களிலே சிறந்த வாசல் என்று வாலிபர் அப்துல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற இந்த விடயத்தை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெற்றோருடைய ஆலோசனைகள் இல்லாமல், அவர்களுடைய அபிப்பிராயங்கள் இல்லாமல் இன்றைய வாலிப சமூகம் நடந்து கொள்வது மட்டுமல்ல அவர்களுடைய சாபத்துக்குள்ளாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நன்றியுள்ள பிள்ளை தன்னுடைய பாப்பாவை சிரிச்ச முகத்தோட இரக்கத்தோட பார்க்கிற ஒரு பார்வை என்னுடைய பெருமதி என்ன. இன்று அநேகமான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றாங்க இல்ல, பிள்ளைகள் வாப்பாக்கு சலாம் சொல்றாங்க இல்ல, இப்படியான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் வலதின் பாரின், எந்த ஒரு நன்றியுள்ள பிள்ளை தன்னுடைய தந்தையை இரக்க பார்வையோடு ஒரு முறை பார்க்கிறதோ, லிக்குல்லி நதரத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா, அந்த நன்றியுள்ள பிள்ளை தன்னுடைய வாப்பாவின் முகத்தை இரக்கத்தோடு பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு ஹஜ்ஜு செய்வது சாதாரணமான ஒன்றா, அதற்காக எவ்வளவு செலவழிக்க வேண்டும், அதற்காக வேண்டி எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது, எவ்வளவு தியாகங்கள் தேவை. ஒரு மகன் தன்னுடைய தந்தையை அருள் பார்வையோடு சிரித்த முகத்தோடு பார்ப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்றால், பார்வைக்கு இப்படி என்றால், பெற்றோருக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு கீழ்ப்படிவது, அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துவது, அவர்களுக்கு ஊழியம் செய்வது, இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு மகத்தான கூலியை வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சகோதரர்களே, சஹாபாக்கள் கூட ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த செய்தியை கேட்டு, இந்த விடயத்தை கேட்டு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் ஒரு நன்றி உள்ள பிள்ளை தன்னுடைய தந்தையின் முகத்தை ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் பார்த்தாலும் அவருக்கு 100 ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமா என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர் வாத்தியம், அல்லாஹ் உலோபி அல்ல, 100 அல்ல, அதற்கு கூடுதலாக பார்த்தாலும் அல்லாஹ் மிக பெரியவன், மனமானவன், அவன் நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்பான் என்றார்கள். இது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, இன்று அநேகமான வாலிபர்கள் இஸ்லாமிய வழி தவறி இன்று மதுவுக்கும் ஹெரோயினுக்கும் குடுவுக்கும் ஆளாக இருக்கிறதை பார்க்கிறோம். பாடசாலை செல்லுகின்ற சிறார்கள், சிறிய வாலிபர்களை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்று நாட்டுப்புறங்களில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அதாவது கூடுதலாக இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு வாலிபர்களை அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே இருக்கிற இன்பங்களிலே மிக சிறந்த இன்பம் சொர்க்கத்தின் மதுதான். இந்த உலகத்தில் யார் மது அருந்துகிறானோ தொடர்ந்து அது ஹெரோயின், அதாவது குடுவாக இருக்கலாம், ஹெரோயினாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ அபின் கஞ்சாவாக இருக்கலாம், அல்லது நவீன பெயர்களோடு அழைக்கப்படுகின்ற அதாவது நவீன மதுபானங்களாக இருக்கலாம். சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் இந்த உலகத்தில் மது அருந்துகிறானோ அல்லாஹ் 40 நாளைக்கு அந்த நபரை பொருந்திக் கொள்ள மாட்டான். சிந்தித்து பாருங்கள், 40 நாளைக்கு அல்லாஹ் அந்த நபரை பொருந்திக் கொள்ள மாட்டான். அவனுக்கு அதே நிலையில் மவுத் வந்து விட்டால் அவனுடைய நிலைமை என்ன? இன் மாத்தா மாத்தா காஃபிரான், அவன் மரணித்தால் அவன் காஃபிராக மரணிக்கிறான். ஆனால் அல்லாஹ் தௌபாவை வைத்திருக்கிறான், தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் அவன் அபிதிலும் கஞ்சாவிலும் அதே போன்று ஹெரோயினிலும் குடுவிலும் இப்படியே காலத்தை கலத்திக் கொண்டிருக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌபா இல்லாமல் மதுபானத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்ற நபர், அவர் சொர்க்கத்துடைய மதுவில் இருந்து தூரமாக்கப்படுவார். அது மட்டுமல்ல, அவர் நரகம் நுழைந்தாலும் நரகத்திலே அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பானம் என்ன தெரியுமா? தைனத்துல் ஹபால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாதிகளுடைய உடம்பு நரக நெருப்பிலே வெந்து 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 அவிந்து வடிகிற சீலும் சேலும், அந்த சீலையும் செயலையும் தான் மதுப்பிரியர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும் என்றார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சதீது அகலினா, நரகவாதிகளுடைய ஊனம் இவர்களுக்கு மதுப்பிரியர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகின்ற பானம் என்பதை ஹதீஸ்லே நாங்கள் பார்க்கிறோம். சிலருக்கு பெருமை, சில வாலிபர்களுக்கு பெருமை, நாங்கள் மது அருந்துகிறோம், நாங்கள் அதாவது பியர் குடிக்கிறோம். பெருமையோடு சகோதரர்களே, பெருமை அல்ல இது, அவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்கள் இதே நிலையில் மௌத்தானால் அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது முன்னோர்கள் மதுவுக்கு எவ்வளவு தூரம் பயந்தார்கள், அவர்கள் ஹராமான விடயங்களுக்கு எவ்வளவு தூரம் பயந்தார்கள். சகோதரர்களே, அப்துல்லா இப்னு குதாஃபா ஒரு இளம் வாலிபர், ரோமர்கள் அவர்களை அதாவது அந்த சஹாபியை காபிர்கள் சிறை செய்து சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள் தெரியுமா? சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்களுக்கு மதுபானம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, பன்றியின் மாமிசம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வாலிபருக்கு எந்த உணவும் கொடுக்க கூடாது, இந்த வாலிபருக்கு நாங்க மதுபானத்தையும் அதாவது மதுபானத்தையும் பன்றி இறைச்சியும் தான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து குதாஃபா ரலியல்லாஹ் அப்துல்லா பின் குதாஃபா இளம் வாலிபர் ஜெயிலிலே இருக்கிறார், ஜெயிலிலே சிறைச்சாலையிலே அவருக்கு கொடுக்கப்படுகிற உணவு மதுபானம், மதுபானமும் பன்றி இறைச்சும் சகோதரர்களே, 3 நாளா அவர் தொட்டுக்கூட பார்க்கல, அவர் அதன் பக்கம் நெருங்கவும் இல்லை. இவ்வளவு ஈமானிய உறுதியோடு இருந்தார். உயிர் போகக்கூடிய நேரத்தில் இவ்வாறான விடயங்களை சாப்பிட்டு உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம், ஆனாலும் கூட அவர்களுடைய ஈமானிய உணர்வை பாருங்கள். அல்லாஹுடைய பயம், அல்லாஹ் தடை செய்த இந்த பொருளை நான் அணுக மாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்து கொள்ளுகிறார். அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கிறான் என்றால், அந்த சிறைப்படுத்திய காபிர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பயத்தை போடுகிறார். இந்த வாலிபரை நீங்கள் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு உண்ணுவதற்கு எந்த உணவையும் கொடுக்கவில்லை. இவர் இந்த மதுவையும் பண்டிகரைச்சையும் சாப்பிடுகிறார் இல்லை. இதே நிலையிலே இவர் மரணித்து விட்டால் இவருடைய கோத்திரம், பெரிய ஒரு கோத்திரம், அவர்கள் எங்களோடு யுத்தத்துக்கு வருவார்கள் என்ற பயத்தை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டார். அப்படி பயந்து உடனே அவரை விடுதலை செய்கிறார். விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு வாலிபர் அப்துல்லாஹி இப்னு ஃபதாஃபா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம். அவர் வெளியே வந்து சொல்லுகிறார், நான் அல்லாஹுவை பயந்தேன். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை ஏற்படுத்துவதாக குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே அந்த எதிரிகளின் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டு என்னை சிறைச்சாலையில் இருந்து அல்லாஹ் விடுவித்தான் என்று சந்தோஷமாக சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே. அதே போல இன்னும் சில அதிகமான வாலிபர்கள் மூத்தவர்களை மதிக்கிறார்கள், மூத்தவர்களை கணக்கெடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, வாலிப சமூகம் இதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு வாலிபன், ஒரு வயோதிபர், தலை நரைத்த ஒரு வயோதிபனை வயோதிபர் என்றதற்காக கண்ணியப்படுத்துவானோ, அந்த வாலிபன் வயோதிபமாகிவிட்டால் அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரை அல்லாஹ் சாட்டுவான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயோதிபர்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள், சிரிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவதை கேட்கிறார்கள் இல்லை, இவர் யார் எங்களுக்கு சொல்லுவதற்கு என்று கேட்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்லே வருகிறது, அதாவது மூன்று நபர்கள் இந்த சமூகத்திலே கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் சொல்கிறார்கள். மூன்று நபர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த சமூகத்திலே கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அதில் ஒன்றுதான், அதாவது அந்த கண்ணியம் யாருக்கு செலுத்துகின்ற கண்ணியம், மின் இஜ்லால் இல்லா, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போல. மூன்று நபர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தப்படுவது போல என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒரு நபர் தான் இக்ராமுதி ஷைபத்தில் முஸ்லிம், நரைத்த தலைகள் பழுத்த ஒரு வயோதிப முஸ்லிம். அந்த முஸ்லிமை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போல என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஆனால் கல்லால் பொல்லால் அடிக்கிறார்கள், அவருக்கு உதவி செய்வதற்கு மாத்திரமாக அவரை பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள். இப்படியான ஒரு மூத்தவர்களை மதிக்காத ஒரு நிலை நமது சமூகத்திலே வாலிபர்களுக்கு மத்தியிலே அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஒரு குர்ஆனை கற்ற மனனம் செய்த ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபில், ஒரு ஹாஃபிலை கண்ணியப்படுத்துவது, குர்ஆனை சுமந்த ஒரு ஆலிம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபக்கேட்டை உண்டாக்கக்கூடியது, பரக்கத்தை இல்லாமலாக்கக்கூடியது. அன்பு சகோதரர்களே, வாலிபர்களுக்கு அழகான முன்மாதிரி இஸ்லாத்தில் இருக்கிறது. நமது முன்னோர்கள் அனைவர்களும் வாலிபர்களாக இருந்தார்கள். அதை பின்பற்றி அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை நல்ல முறையிலே கழிப்பார்களே. ஆனால் உண்மையிலே அவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவர்களை கௌரவப்படுத்துகிறான், நிழல் கொடுக்கிறான் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய வாலிபர்களும் இஸ்லாமிய வரம்புகளை மீறாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானால், அத்தகைய உணர்வை ஒவ்வொரு வாலிபர்களும் ஏற்படுத்த வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளை பெற்றோர்கள் வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இத்தகைய நல்லொழுக்கங்களை பின்பற்றி வாழ அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை, தீனை விளங்கி வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக நம் அலையாக்குவாயா. நமது வாலிபர்களை அநியாயங்களிலிருந்து, இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கை கலாச்சாரங்களில் இருந்து பாதுகாப்பாயா. ஈமானிய உணர்வுள்ளவர்களாக அவர்களை ஆக்குவாயா. இஸ்லாத்தை முன்வைத்து வாழ்கிறவர்களாக ஆக்குவாயா. யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாரிகளாக ஆக்குவாயா. நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. ஆமீன். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.